إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أتقى الكلام كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. سرور بغلم بغلتيهم سرور بغليهم بديتي عاشي شيري كنتي كندر ولنا يغن الله ورغنك سلم عليك. சாந்தியும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் தலைவர் நம் உயிரிலும் மேலானவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தொடர்ந்தவர்கள் முஃமீன்கள் முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதற்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோடு அஸ்ஹாபுல் உஹ்துத் கிடங்கு வாசிகள் என்ற ஒரு சமூகத்தை பற்றி, அவர்கள் யார் என்ற விடயங்கள் சம்பந்தமாக அல் குர்ஆன் சுன்னா சொல்கிற சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அஸ்ஹாபுல் உஹ்துத் கிடங்கு வாசிகள், இவர்கள் பற்றி அல் குர்ஆனிலே 85வது அத்தியாயம் அதனுடைய 5வது வசனம் தொடக்கம் 10வது வசனங்கள் வரும் வரைக்கும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குதில அஸ்ஹாபுல் உஹ்துத், கிடங்கு வாசிகள் சபிக்கப்பட்டார்கள். அன்னாரி ராத்தில் வகூத், விறகுகளால் மூட்டப்பட்ட நெருப்பு அது. இதுஹும் அலைஹா குழூத், அந்த நெருப்பை மூட்டியவர்கள் அந்த கிடங்கை சூழ்ந்து இருந்தபோது அந்த கிடங்கிலே போட்டு அந்த மக்கள் எரிக்கப்பட்டார்கள். வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத், அந்த கிடங்கை சூழ்ந்திருந்த அந்த நெருப்பை மூட்டியவர்களுமோ மூமீன்களுக்கு அவர்கள் செய்த அநியாயத்துக்கு அவர்களே சாட்சியாளர்களாக இருக்கிறார்கள். வமா நக்கமூ மின்ஹும், அந்த மூமின்களை அவர்கள் பழி வாங்கவில்லை. இல்லா அய்யுமினோ பில்லாஹில் அஜீஸ் ஹமீத், புகழுக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அந்த அல்லாஹுவை அந்த மூமின்கள் ஈமான் கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காகவே தவிர அவர்கள் இப்படி நெருப்பிலே போட்டு பழி வாங்கவில்லை. அல்லது லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுக்குத்தான் வானங்கள் பூமிகளுடைய ஆட்சி எல்லாம் இருக்கிறது, அதிகாரம் எல்லாம் இருக்கிறது. வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அல்லாஹ் எல்லா விடயங்களுக்கும் சாட்சியாளனாக அல்லது எல்லா விடயங்களையும் பார்ப்பவனாக இருக்கிறான். இன்னல்லதீன ஃபத்தனுல் முஃமினீன வல் முஃமினாத், நிச்சயமாக இவர்கள் மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் துன்புறுத்துகிறார்களோ, சும்மலம் யதூபு, பிறகு அவர்கள் அதற்காக தௌபா செய்து மீளவும் இல்லை என்றால், ஃபலஹும் அஸாபு ஜஹன்னம், அவர்களுக்கு மிக கொடிய நரக வேதனை இருக்கிறது. வலஹும் அஸாபுல் ஹரீக், அவர்கள் அந்த நரகத்திலே போட்டு எரிக்கப்படுகிற மிக மோசமான தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா 85வது அத்தியாயம் அதனுடைய 5 தொடக்கம் 10வது வசனங்களிலே சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு இந்த இலங்கை திருநாட்டிலே வாழக்கூடிய அதிகமான மனிதர்கள் எங்களுடைய ஜனாசாக்களை, கொரோனாவால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு அனுமதிக்காமல் அதனை இருக்கிறார்கள் என்ற மிகப்பெரிய வேதனையோடு இருக்கின்றார்கள். மரண தருவாயில் இருக்கிறவர்களும் வயோதிகர்களும் நோயாளிகளுமாக இருப்பவர்கள் மிகப்பெரிய அச்சத்தோடு இருக்கின்றார்கள். நான் மரணித்து விட்டால் என்னை எரித்து விடுவார்கள், என்னுடைய ஜனாசாவை எரித்து சாம்பலாக்கி விடுவார்கள் என்ற மிகப்பெரிய பீதியோடும் அச்சத்தோடும் இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நான் உங்களுக்கு ஒரு சமுதாயம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர்கள் இறந்த பின்பு எரிக்கப்படவில்லை, உயிரோடு எரிக்கப்பட்டார்கள் என்ற ஒரு சம்பவத்தை நான் சொல்கின்றேன். உண்மைக்கு உண்மையாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றிய காரணத்தினால் அவர்கள் இறந்ததற்கு பிறகு அல்ல, அவர்கள் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். அவர்களின் வயோதிகர்களை அல்லது நோயாளிகளை மட்டுமல்ல, அவர்களிலே உள்ள இளைஞர்கள், யுவதிகள், பச்சிளம் குழந்தைகள், பாலகர்கள் என்ற எல்லோருமே உயிரோடு எரிக்கப்பட்டார்கள் என்ற ஒரு செய்தியைத்தான் நான் உங்களுக்கு இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துகிறேன். இது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நீண்ட ஹதீஸ். அந்த ஹதீஸை நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றார்கள். முன்னொரு காலத்திலே உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயங்களுக்கு மத்தியிலே ஒரு அரசன் இருந்தார். அந்த அரசனுக்கு ஒரு சூனியக்காரன் இருந்து அவன் அந்த அரசனுக்கு தேவையான ஆலோசனைகள் வழிகாட்டுதல்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த அரசர் என்ன ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தாலும் தன்னுடைய சூனியக்காரத்திலே ஆலோசனை பெற்று அவரிடத்திலே சாஸ்திரம் பார்த்து இந்த மாதிரி தான் அவருடைய விஷயங்களை முன்னெடுத்து வந்தார். இப்படியாக இருக்கிற போது அந்த சூனியக்காரன் வயது முதிர்ந்தவனாக ஆகிவிட்டார். எனவே அரசரிடத்திலே சூனியக்காரன் வந்து சொன்னான், இனி அது தவிர்த்து நான் வயோதிக நிலைக்கு ஆகிவிட்டேன், எனக்கு வயது போய்விட்டது, எனவே என்னிடத்தில் ஒரு சிறுவனை அனுப்பி வையுங்கள், அவனுக்கு நான் இந்த சூனியத்தை கற்றுக் கொடுக்கின்றேன், இதன் மூலம் உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்ற ஒரு விடயத்தை சொல்லிவிடுகின்றார். எனவே அரசனும் இந்த சூனியக்காரனுக்கு அவனுடைய சூனிய கலையை கற்று தனக்கு பிரயோஜனம் அளிப்பதற்காக வேண்டி ஒரு பையனை அந்த சூனியக்காரத்திலே அனுப்பி வைக்கின்றார். இப்போது பையன் சூனியக்காரத்திலே செல்கின்றார். சென்று அந்த சூனிய கலையை படித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே சூனியக்காரனிடம் போய் வருகிற பாதையிலே பையன் பார்க்கின்றான், ஒரு மத போதகர், ஒரு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர், அவரும் மக்களுக்கு மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுப்பதை அந்த பையன் அறிந்து கொள்கிறார். எனவே பையன் சூனியத்தை படிக்கப் போகிற போதெல்லாம் இந்த மார்க்க அறிஞரையும் சந்தித்து அவரிடத்திலும் மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்கிறார். ஆனாலும் பையனுக்கு இந்த மார்க்க விஷயங்கள் கவர்ந்து விட்டது. இந்த மார்க்கத்தை பற்றிய விளையங்கள் அவனுக்கு ஒரு ஆர்வத்தையும் அதிலே ஒரு ஆசையும் ஏற்பட்டு விடுகின்றது. சூனியக்காரனிடம் செல்கிற போதெல்லாம் இந்த மார்க்க அறிஞரையும் சந்தித்து அவரிடத்திலே உட்கார்ந்து மார்க்க விடயங்களை படிப்பான். அவனுக்கு அதுதான் விருப்பமாகவும் இருந்தது. எனவே சூனியக்காரிடம் செல்வது சில நேரம் தாமதமாகிவிடும். இதனால் சூனியக்காரன் அந்த பையனுக்கு நீ ஏன் தாமதித்து வருகிறாய் என்று கேட்டு அடிக்கிற ஒரு சூழல் ஏற்படுகிறது. எனவே பையன் தனக்கு ஏற்படுகிற இந்த நிலைமையை தனக்கு மார்க்கம் கற்பிக்கின்ற அந்த மத போதகரிடத்திலே சொல்லிவிடுகிறார். இப்போது மத போதகர் ஒரு ஆலோசனை சொல்லுகின்றார். அந்த ஆலோசனை என்னவென்றால், நீ சூரியக்காரன் உனக்கு அடிக்கிற போது நீ ஏன் தாமதித்தாய் என்று கேட்டு அப்படி உன்னை அடித்தால் அவனுக்கு நீ பயந்தால் நீ சொல்லு, என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் இருந்து வருகிற போது எனக்கு வேலையாகிவிட்டது, அல்லது அவர்கள் என்னை இப்படி பிடித்து தாமதிக்க வைத்து விட்டார்கள் என்ற ஒரு விஷயத்தை நீ சொல்லு. அதே போன்று ஒரு குடும்பத்தாரிடம் செல்லுவதை உனக்கு தாமதித்து அவர்கள் மூலமாக உனக்கு அச்சுறுத்தல் அல்லது சித்திரவதைகள் வந்தால் நீ சொல்லு, சூனியக்காரனிடத்திலே சென்ற வகையில் எனக்கு தாமதமாகிவிட்டது என்ற ஒரு செய்தியை சொல்லிவிடு என்று அந்த மத போதகர் அந்த பையனுக்கு ஆலோசனை வழங்கிவிடுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியாக இருக்கின்ற போது பையன் மார்க்கத்தை படிக்கின்ற மத போதகரிடமும் சென்று மார்க்கத்தை படிக்கின்றான். அதே போன்று சூனியக்காரரிடம் சென்று சூனியத்தையும் படிக்கின்றார். சூனியக்காரரிடம் செல்கின்ற போதெல்லாம் மத போதகரையும் சந்தித்து மார்க்கத்தை படித்து ரெண்டு பேரிடத்திலும் ரெண்டு வகையான கல்விகளை அவன் பெற்றுக் கொள்கின்றார். இப்போது இந்த பையன் பாதையால் சென்று கொண்டிருக்கின்ற போது பாதையின் குறுக்கே மிக பிரமாண்டமான ஒரு மிருகம் அப்படியே படுத்து கிடக்கின்றது. பாதையால் செல்கின்ற அந்த பயணிகளுக்கு அதனை தாண்டி செல்ல முடியாத அளவுக்கு அந்த மிருகம் இடையிலே மறைத்து கிடக்கின்றது. எனவே இந்த பையன் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறான். பையன் சொல்கின்றார், இன்று நான் அறிந்து கொள்வேன் சூனியக்காரன் சிறந்தவனா அல்லது மார்க்கத்தை படித்து தருகிற மத போதகர் சிறந்தவரா என்று நான் இன்று தெரிந்து கொள்வேன் என்ற ஒரு விஷயத்தை தனக்குள் தீர்மானமாக எடுத்து பையன் ஒரு கல்லை கையிலே எடுக்கிறார். அந்த கல்லை எடுத்து அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ செய்கிறார். அல்லாஹும்மா இன் கான அம்ரு ராஹிபி அஹப்ப இலைக் மின் அம்ரு ஸாஹிரி ஃபக்துல் ஹாதிஹி தாப்பா ஹத்தா யம்பு யன்னாஸ். யா அல்லாஹ், இந்த மதபோதகருடைய விடயம் சூனியக்காரனுடைய விடயத்தை விட உனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவராக இருந்தால் சூனியக்காரனுடைய விடயத்தை விட இந்த மத போதகருடைய இந்த மார்க்கம் படித்து தருகிறவருடைய விடயம் உனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியதாக இருந்தால் இந்த மிருகத்தை நீ இந்த கல்லின் மூலம் கொலை செய்துவிடு, மனிதர்களுக்கு அது வலியுறுத்துவதற்காக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக அந்த கல்லை அந்த மிருகத்தின் மீது தூக்கி போடுகிறான். உடனே அந்த மிருகமும் இறந்து விடுகின்றது. மக்களும் நிம்மதியாக பாதையை கடந்து செல்கின்றார்கள். எனவே பையன் தனக்கு மார்க்கம் கற்பித்து தருகிற அந்த மத போதகரிடத்திலே வருகிறான். வந்து பாதையிலே நடந்த விஷயங்களை அவருக்கு எடுத்துச் சொல்கின்றார். அப்போது அந்த பாதிரியார், அதாவது மார்க்க போதகர் சொல்லுகின்றார், ஐ புனைய, என்னுடைய மகனே, ஏ மகனே, அன்சல் யோம் அக்வலு மின்னி, இன்று நீ என்னை விட ஒரு சிறந்தவனாக நான் பார்க்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார். இன்று நான் உன்னை என்னையும் விட மிக ஒரு சிறந்த அமைப்பில் நான் பார்க்கிறேன். அந்த அளவுக்கு நீ கல்வியிலே அறிவிலே முதிர்ச்சி அடைந்து விட்டாய் என்று சொல்கிறார். அது பலவ மின் அம்ரிக்க மகாரா, நீ உன்னுடைய விடயங்களிலே நான் அபிப்பிராயப்படுகிற அளவுக்கு நீ அறிவு ஆற்றலை பெற்று விட்டாய், நீ நல்ல முதிர்ச்சி அடைந்து விட்டாய், உனக்கு நல்ல கல்விகள் கிடைத்து விட்டது. இவருக்கு மார்க்கத்தை அவருக்கு போதித்து கொடுத்த வகையிலே பையனுக்கு செய்திகள் எல்லாம் தெரிய வந்து விட்டது. நீ முடியுமான அளவு மார்க்க விஷயங்களை கற்றுக்கொண்டாய் என்ற ஒரு விஷயத்தை அந்த மார்க்க போதகர் அந்த பையனுக்கு சொல்லுகின்றார். நீ தேவையான அளவுக்கு மார்க்கத்தை படித்து கொண்டாய், ஒரு நல்ல நிலைக்கு நீ வந்து விட்டாய் என்று அந்த மாணவனை அந்த ஆசிரியர் புகழ்கின்றார். பிறகு அவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார், இன்னகுத்தலா, இதற்கு பிறகு நீ கடுமையாக சோதிக்கப்படுவாய், ஆனால் ஒரு வேண்டுகோள், நீ சோதிக்கப்பட்டால் என்னை நீ காட்டி கொடுத்து விடாதே, உனக்கு மார்க்கம் கற்பித்து தந்த என்னை யாரிடமும் சொல்லிவிடாதே என்ற ஒரு கோரிக்கையை அந்த மார்க்க போதகர் அந்த பையனுக்கு சொல்லிவிட்டு விடுகின்றார். இப்போது பையன் ஒரு பெரிய ஒரு அதாவது சமூகத்திலே பேசப்படுகிற ஒருவராக ஆகிவிட்டார். எப்படி? அவர் தொழு நோயாளிகளையும் பிறவியிலே கண் குருடர்களாக இருப்பவர்களையும் குணப்படுத்துகிறார். இது போன்ற ஏனைய நோய்களுக்கெல்லாம் மருந்து செய்கிற ஒரு வைத்தியராக பேசப்படுகிற ஒருவராக சமுதாயத்திலே ஆகிவிட்டார். இவருடைய பேச்சு தான், இவரை பற்றிய கதைதான் அந்த பகுதிகள் எல்லாம் மக்கள் பேசுகிற ஒரு சூழல் ஆகிவிட்டது. இப்படி ஒரு பையன் வந்து குருடர்கள், தொழு நோயாளிகள், ஏனைய நோயாளிகளை எல்லாம் குணப்படுத்துகிறான் என்ற ஒரு விஷயம் பேசப்படுகிற போது அரசு அவையிலே இருந்த கண்கள் தெரியாத ஒருவருக்கு இந்த செய்தி எட்டுகின்றது. எனவே அவருக்கும் ஒரு ஆசை வந்தது, இந்த பையனை சந்தித்து தனது அந்த பிறவியிலே கண் தெரியாத அந்த நிலைமையை சீராக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்தது. இதனால் பையனை சந்திக்க வருகிற போது அதிகமான அன்பளிப்புகளோடு அவர் வந்தார். வந்து பையனிடத்திலே சொன்னார், இதோ நான் கொண்டு வந்திருக்கிறேனே, இந்த அனைத்து நன்கொடைகளும் அந்த சபைத்தனே, நீ எனக்கு சுகத்தை வழங்கினாய் என்றால், என்னுடைய இந்த குருட்டுத்தன்மையை போக்கினாய் என்றால், உனக்காகத்தான் என்ற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். அப்போது பையன் சொன்னான், இன்னி லா அஷ்வி அஹதன், இன்னமா யஷ்வி அல்லாஹ், நிச்சயமாக நான் யாரையும் குணப்படுத்துவதில்லை, நோய்களை குணப்படுத்துவதெல்லாம் அல்லாஹுதான் என்று அந்த பையன், அந்த அரசனுடைய சபையிலிருந்து வந்த கண்கள் தெரியாதவருக்கு சொல்லிவிடுகிறார். உயர்ந்த ஸ்தானத்திலே அரசு சபையிலே இருக்கிற ஒருவர் அவரை பார்த்து இப்படி அந்த பையன் சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு, ஃபஇன் அன்த ஆமன்த பில்லா, நீர் அல்லாஹுவை ஈமான் கொண்டு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வீராக இருந்தால், தஆவுதுல்லாஹ ஃபஷஃபாத், நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக துவா செய்வேன், அல்லாஹ் உங்களுடைய நோய்களை குணப்படுத்துவான் என்று அந்த சிறுவன், அந்த பையன் வந்த அரச சபையிலிருந்து வந்தவருக்கு சொல்லிவிடுகிறார். எனவே அந்த மனிதரும் ஃபஆமனபில்லா, உடனடியாக பையனுடைய ஆலோசனைக்கு ஏற்ப அவர் அந்த மார்க்கத்தை ஏற்று அல்லாஹுவை நம்பினார். ஃபஷஃபாஹுல்லா, அல்லாஹும் அவருடைய நோய்களை குணப்படுத்தி அவருடைய கண் பார்வையை மீண்டும் அவருக்கு கொடுத்து விட்டார். எனவே அந்த மனிதர் ஃபஅதல் மலிக அரசனிடத்திலே வருகிறார். ஃபஜலத இலேஹி கமா கான யஜ்லிசு, வளமை போன்று அரச சபையிலே வந்து அமர்வதை போல அன்றும் வந்து அமர்ந்து கொள்கிறார். ஆனால் ஒரு மாற்றம் தெரிகிறது. அந்த மாற்றம் என்னவென்றால், இந்த கண் தெரியாத மனிதர் இரண்டு கண்களிலும் பார்வைகளை மீள பெற்றவராக வந்து அரச சபையிலே அமர்ந்து கொள்கிறார். இது அரசருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அரசன் அந்த மனிதரிடத்திலே கேட்கின்றார், மன்ரத்த அலைக்க பசரத்த, உனக்கு இந்த பார்வையை திருப்பி தந்தது யார் என்று அரசன் அந்த மனிதரிடத்திலே கேட்கின்றார். அப்போது அந்த மனிதர் சொல்கிறார், கால ரப்பி, எனக்கு பார்வையை திருப்பி தந்தது என்னுடைய இறைச்சகன், எனது ரப்பு தான் என்று சொல்கிறார். இப்போது அரசன் கோபப்படுகின்றார். இது எப்படிப்பட்ட சபை என்று சொன்னால், அரசன் மட்டுமல்ல, அவர்தான் அல்லாஹ் என்கிற அளவுக்கு அவர் அந்த மக்களுக்கு மத்தியிலே தன்னை பற்றிய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இருந்தார். அந்த மக்கள் சுஜூத் செய்வதாக இருந்தாலும், ருக்கு செய்வதாக இருந்தாலும், நேர்த்திகள் வைப்பதாக இருந்தாலும், என்ன சொல்லி உதவிக்கு அழைப்பதாக இருந்தாலும், அரசர்களைத்தான் வணங்க வேண்டும் என்ற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிற போது, புதிதாக வந்து இவர் சொல்லுகிறார், என்னுடைய நோயை குணப்படுத்தியது இந்த ரப்பு என்று. இப்போது அரசன் கோபப்படுகிறார், கேட்கிறான், வலக்க ரப்பு நகைறி, என்னை விட வேறொரு ரப்பு உனக்கு இருக்கிறதா என்று அந்த அரசன் அந்த கண்கள் தெரியாமல் இருந்து திரும்ப கண் பார்வையை பெற்று அந்த சபையிலே உள்ளவர்களிடத்திலே கேட்கிறார். அப்போது அந்த மனிதர் கண் பார்வைகள் மீள பெற்ற மனிதர் ரப்பி வரப்பு கல்லா, என்னுடையதும் உங்களுடையதும் ரப்பு அல்லாஹ்தான் என்று மிக தைரியமாக அந்த அரசனுடைய சபையிலே முதன் முதலாக முழங்கி விடுகிறார். எனவே அரசன் மிக கோபப்படுகிறார். அவரை பிடித்து அவரை சித்திரவதை செய்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட காரணத்தினால் அந்த மனிதரை சித்திரவதை செய்கிறான். தனது அரச சபையிலே இருந்தவர் என்றும் பார்க்காமல் தாங்க முடியாமல் அந்த கண் பார்வைகள் மீள பெற்ற அந்த அரச சபையிலே இருந்தவர், தனக்கு இந்த விடயங்களை கட்டித்தந்தவர் யார், இந்த சுகத்தை தந்த எவர் மூலம் இந்த சுகம் கிடைத்தது என்ற விஷயங்கள், அதாவது இந்த பையன் மூலம் தான் தனக்கு இப்படி ஆனது என்ற விடயங்களை சொல்லிவிடுகின்றார். எனவே பையன் அழைத்து வரப்படுகிறார் அரச மாளிகைக்கு. அரசர் கேட்கின்றார், ஐ புனைய, என் மகனே அல்லது சிறுவனே, قد بلغ من سحرك ما تبرئ الأكمه والأبرص وتفعل وتفعل குழந்தாய், நான் உன்னை சூனியக்காரரிடம் சூனியம் கற்பதற்காக அனுப்பி வைத்தேன். அந்த சூனியத்தின் மூலம் நீ இப்படி துறவி குள்ளர்கள், தொழு நோயாளிகள் அல்லது வேறு வேறு நோயாளிகளை எல்லாம் இப்படி இப்படி குணப்படுத்துகிறாய் என்று நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படித்தானே என்ற அடிப்படையில் அந்த பையனிடம் இந்த அரசர் கேட்கிறார். அப்போது பையன் சொன்னான், இன்னி லா அஷ்ஃபி அஹதன், இன்னமா யஷ்ஃபி அல்லாஹ், நான் யாரையும் குணப்படுத்துவதில்லை, யாருக்கும் நான் மருந்து செய்வதில்லை, நோய்களை குணப்படுத்துவதெல்லாம் அல்லாஹுதான் என்று மிக உறுதியாக தைரியமாக அந்த அரசர் முன்னிலையிலே அந்த பையன் சொல்லிவிடுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, உடனடியாக அரசன் அந்த பையனை மிக மோசமாக சித்திரவதை செய்கின்றார். எதுவரை என்றால், அந்த பையனுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த மார்க்க போதகரை அவன் சொல்லிவிடுகிற அளவுக்கு கடுமையான சித்திரவதை செய்யப்படுகிறது. எனவே ராகிப் மத போதகர் சபைக்கு அழைத்து வரப்படுகிறார். அவரிடத்திலே சொல்லப்படுகிறது, இருஜே அன்பீனிக், நீ இருக்கிற உன்னுடைய கொள்கையிலிருந்து உன்னுடைய மார்க்கத்திலே இருந்து திரும்பி என் பழைய நிலைக்கு வந்துவிடு. அரசனை அல்லது அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகிற அந்த கொள்கைக்கு வந்துவிடு என்று அவரிடத்திலே கோரப்படுகிறது. அப்பா, அந்த மனிதர் அந்த மார்க்க போதகர் மறத்துவிட்டார். எனவே வாளை கொண்டு வருமாறு சொல்லி அவருடைய தலையிலே நடுக்குறிப்பாக வைத்து அவரை ரெண்டு துண்டங்களாக ஆக்கப்பட்டு அவர் துண்டாடப்பட்டு கீழே விழுந்து விடுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு நிலைமையிலும் அந்த மார்க்க போதகர் தன்னுடைய கொள்கையிலிருந்து விடுபடவில்லை. வறுமை வருகிற போது அல்லது வசதி வருகிற போது எத்தனையோ பேர் தங்கள் கொள்கைகளை விட்டு விடுகின்றார்கள். ஆனால் தன்னுடைய உயிரே போகிற நேரத்தில் கூட தன்னுடைய தான் கொண்டிருந்த கொள்கையில் இருந்து அவர் மீளவில்லை. கொள்கையில் உறுதியாக இருந்த நிலையில் தான் அவர் ரெண்டு துண்டங்களாக துண்டாடப்பட்டு கீழே விழுந்து விடுகிறார் அந்த மத போதகர். அடுத்ததாக அரசனுடைய சபையிலே இருந்து கண் பார்வையை மீள பெற்ற அந்த மனிதர் கொண்டு வரப்பட்டு அவரிடத்திலும் சொல்லப்பட்டது, குருஜே அன்பீனிக், நீரும் உன்னுடைய மார்க்கத்திலே இருந்து மீண்டு எங்களுடைய பழைய கொள்கைக்கு வந்துவிடு என்று அவருக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அந்த மனிதர் மறுத்துவிட்டார். எனவே அவருக்கும் அவருடைய தலையின் நடுப்பகுதியிலே வாளை வைத்து அவரையும் ரெண்டு துண்டங்களாக துண்டாடப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள், அல்லாஹுதான் நோய்களை குணப்படுத்துகிறான், அல்லாஹுவை தான் வணங்க வேண்டும், அவனிடத்தில் தான் உதவி தேட வேண்டும் என்ற இந்த தூய இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால் இப்படி சித்திரவதை செய்யப்படுகிற போது தன்னுடைய உயிர் போக போகிறது என்ற நேரத்தில் கூட அவர் தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருந்தார். அந்த நிலைமையில் தான் சென்று துண்டங்களாக துண்டாடப்படுகிறார். இறுதியாக அன்புக்குரிய சகோதரர்களே, மூன்றாவதாக பையனை கொண்டு வரப்படுகிறது. பையனிடத்திலும் சொல்லப்பட்டது, இருஜ அன்பீனி, நீ இருக்கிறவருடைய மார்க்கத்தை விட்டு திரும்பவும் எங்களுடைய பழைய கொள்கைக்கு வந்துவிடு என்று சொல்லப்படுகிறது. பையன் மறுத்து விடுகிறார். எனவே அரசன் பையனை அச்சுறுத்துவதற்காக ஒரு சில அடியாட்களை அழைத்து அவரிடத்திலே இந்த பையனை கொடுத்து ஒரு மலைக்கு, இன்னென்ன மலைக்கு என்று சொல்லி அந்த மலையினுடைய பெயரை சொல்லி இந்த மலையினுடைய உச்சிக்கு இவனை கொண்டு போய் அந்த மலையிலே ஏற்றிவிட்டு அவனிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், உன்னுடைய மார்க்கத்திலிருந்து மீண்டு எங்களுடைய கொள்கைக்கு வா என்று. அப்படி வந்தான் என்றால் விட்டுவிடுங்கள், இல்லை என்றால் அந்த உச்சியிலே இருந்து அவனை தள்ளிவிடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய அடியாட்களோடு அனுப்பி வைத்து விடுகின்றார். இப்போது மலைக்கு அந்த குழந்தையை அல்லது அந்த பையனை அழைத்து செல்கிறார்கள். மலையினுடைய உச்சியை அடைந்ததும் பையன் இந்த விடயத்தை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விடுகிறார். அல்லாஹும் பிமா சித்த, யா அல்லாஹ், நீ நாடிய வார இவர்களிடம் இருந்து என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார். ஆபத்தின் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நிறைய பேர் கேட்பார்கள். எங்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட அழிவுகள் அல்லது எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் நடக்கிற போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அதிகமானவர்கள் கேட்கிறார்கள். நாங்கள் செய்ய வேண்டியதுதான், அதனை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் ஒப்படைத்து விட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பிலே போடப்பட்ட போது ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லி எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், பாரம் சாட்டுவதற்கு அவனே சிறந்தவன் என்ற ஒரு விடயத்தை சொல்லினார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அந்த பெரிய நெருப்பு கிடங்கிலிருந்து நாங்கள் நெருப்பு கிடங்கிலிருந்து என்ற விடயத்தை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அதே போன்றுதான் இந்த பையன் அல்லாஹ்விடத்திலே பாரம் கொடுக்கிறான். யா அல்லாஹ், நீ விரும்பிய மாதிரிக்கு இவர்களிடமிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே விடயத்தை முன்வைக்கிறார். இப்போது அந்த மலை ஆட்டம் காணுகிறது. அந்த மலை உச்சியிலே இருந்த எல்லோருமே கீழே விழுந்து விடுகிறார்கள். ஆனால் பையனுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் அவன் அரசனிடத்திலே திரும்பவும் வருகிறான். அரசன் கேட்கிறான், உன்னோடு வந்தவர்கள் என்னுடைய அந்த அடியாட்கள் எங்கே என்று. அப்போது பையன் சொல்கிறான், அவர்களை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாத்து விட்டார். எனவே திரும்பவும் அரசன் அந்த பையனை இன்னும் சில அடியாட்களிடத்திலே கொடுத்து அனுப்பிவிடுகின்றான். இவரை சந்திப்பதற்காக சொல்லுகின்றான், இவரை நீங்கள் ஒரு வள்ளத்திலே, தோணி அல்லது போட் என்று நாங்கள் சொல்வோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வள்ளத்திலே இவனை ஏற்றி கொண்டு கடல் நடு கடலுக்கு செல்லுங்கள். கடலுக்கு சென்று இவனை நடுக்கடலிலே வைத்து இவனிடத்தில் கேளுங்கள், நீனுடைய கொள்கையை விட்டு எங்களுடைய மார்க்கத்திற்கு வந்து விடுவேன். அப்படி வந்தான் என்றால் விட்டு விடுங்கள், இல்லை என்றால் அவனை கடலிலே தள்ளி விடுங்கள் என்று அந்த அரசன் சொல்லுகின்றார். இந்த அடிப்படையில் அந்த அரசனுடைய அடியாட்களும் இந்த பையனை அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்லுகின்ற போது அன்புக்குரிய சகோதரர்களே, கடலுடைய நடுவை அடைந்ததும் இந்த பையன் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறான். அல்லாஹ், இவர்களிடமிருந்து என்னை விரும்பின மாதிரிக்கு பாதுகாத்துவிடு என்ற ஒரு அடிப்படையில் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றான். எனவே இவர்கள் சென்ற படகு அப்படியே திரண்டு விடுகிறது. அதில் இருந்தவர்கள் எல்லாம் மூழ்கடிக்கப்படுகிறார்கள். பையன் மட்டும் பாதுகாப்பாக அல்லாஹுவால் பாதுகாக்கப்படுகின்றார். எந்த விதமான ஆபத்துகளும் இல்லாமல் பையன் திரும்பவும் அரசனிடம் வருகின்றார். அரசன் கேட்கின்றான், உன்னோடு வந்தவர்கள் எங்கே? அப்போது பையன் சொல்கின்றான், அவர்களிலிருந்து என்னை அல்லாஹ் பாதுகாத்து விட்டார் என்று மிக தைரியமாக சொல்கின்றார். இப்போது அரசனிடத்திலே ஐயன் ஒரு விடயத்தை சொல்லுகின்றான். அவன் சொன்ன செய்தி என்னவென்றால், இன்னக லஸ்த பிகாதிரி ஹத்தா தஃஅல மா ஆம்ருக பிஹி, அதாவது என்னை கொள்வதற்கு உங்களால் முடியாது, நான் சொல்கிற ஒரு விடயத்தை நீங்கள் செய்யாத வரைக்கும். அந்த விடயம் என்ன என்று அரசன் கேட்ட போது அந்த பையன் அரசனுக்கு சொன்னான், நீங்கள் மனிதர்கள் எல்லோரையும் ஒரு உயர்வான இடத்திலே கொண்டு கூட்டவும், என்னை ஒரு ஈத்த மரத்திலே நீங்கள் என்னை அரைந்து விட வேண்டும், அதை கட்டி விட வேண்டும், பிறகு என்னுடைய அம்புகளிலே இருந்து ஒரு அம்பை நீங்கள் எடுத்து அதை ஒரு வில்லிலே வைத்து நீங்கள் பிஸ்மில்லாஹி ரப்பில் உலாம், உலாமினுடைய இந்த பையனுடைய ரப்பாகிய அல்லாஹுவின் பெயரால் என்று சொல்லி அதனை நீங்கள் எனக்கு எரிந்து விட வேண்டும், என் மீது அதனை செலுத்த வேண்டும். இப்படி நீங்கள் செய்தால் என்னை நீங்கள் கொல்லுவீர்கள், இல்லை என்றால் உங்களால் முடியாது, அதுவும் என்னுடைய அம்புகளில் இருந்து ஒரு அம்பை எடுத்து இப்படி பிஸ்மில்லாஹி ரப்பில் உலாம் என்று சொல்லி என் மீது நீங்கள் எரிய வேண்டும். இப்படி செய்தால் மட்டும்தான் உங்களால் என்னை கொல்ல முடியும் என்ற அந்த விஷயத்தை பையன் சொன்னார். உடனே அரசனும் அதற்கு சம்மதித்து மக்களை எல்லாம் ஒரு உயர்வான இடத்திலே ஒன்று சேர்த்து இந்த ஐயனையும் ஒரு ஈத்த மரத்திலே அப்படியே அரைந்து விடுகின்றார். பிறகு அவனுடைய அம்புகளிலே இருந்து ஒரு அம்பை எடுத்து வில்லிலே வைத்து அவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பிஸ்மில்லாஹி ரப்பில் உலாம் என்று சொல்லி அந்த அம்பை அவன் எய்து விடுகிறான். சரியாக அவன் நெற்றி கொட்டிலே அது பட்டு அவன் அந்த இடத்திலேயே அந்த பையன் மரணித்து விடுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்தை அந்த ஊரிலே உள்ள அவ்வளவு மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அரசன் அந்த பையனை மலையிலே கொண்டு போய் மரணிக்க செய்தான், ஆனால் முடியவில்லை. நடுக்கடலிலே போய் அங்கே அவனை மரணிக்க செய்வதற்கு ஏற்பாடு செய்தான், முடியவில்லை. ஆனால் கூட போனவர்கள் எல்லோரும் மரணித்து விட்டார்கள், பையன் பாதுகாக்கப்படுகிறான். இந்த பையனை மரணிக்க செய்யவே முடியாமல் போய்விட்டது இந்த பையன் சொன்ன அந்த முறையிலே தவிர. எனவே அந்த மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். மக்கள் சொன்னார்கள், ஆமன்னா பி ரப்பில் உலாம், இந்த பையனுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். ஆமன்னா பி ரப்பில் உலாம், ஆமன்னா பி ரப்பில் உலாம், இந்த பையனுடைய ரப்பை நாங்களும் ஈமான் கொண்டோம், நம்பினோம் என்று சொல்லி அந்த மக்கள் தூய இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த அரசன் இந்த பாதிரியாரை அல்லது மார்க்க போதகர் அதே போன்று கண்டறியாமல் இருந்து மீள கண் பார்வை பெற்றவர், அதே போன்று இந்த பையன் போன்ற மூன்று பேரையும் கொலை செய்த நோக்கம் என்னவென்றால், இந்த மூன்று பேரின் மூலமாக இந்த இஸ்லாம் என்று சொல்கிற மார்க்கம் இந்த உலகத்தில் வியாபித்துவிடும், தனக்கு வணக்கங்களை தந்து கொண்டிருந்த மக்கள் அல்லது தன்னை மட்டும் வணங்கி கொண்டிருந்த மக்கள் அல்லாஹ்வையும் சேர்த்து வணங்க முற்பட்டு விடுவார்கள் என்ற ஒரு அச்சம் அவனுக்கு ஏற்பட்டதனால்தான் அந்த அரசன் என்ன செய்தான், அந்த மூன்று பேரையும் கொலை செய்தான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் என்ன செய்கின்றான், அந்த ஊரிலே உள்ள அனைத்து மக்களும் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தி விடுகிறார். இது அரசனிடத்திலே சொல்லப்படுகிறது. அரசரே, இப்படி அதிகமான மக்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதை நீங்கள் பயந்து கொண்டிருந்தீர்கள், ஆனால் அது வல்லாஹி நஜலபிக்க ஹதருக்க, நீங்கள் எதை அஞ்சினீர்களோ அந்த விடயம் நடந்து விட்டது. ஆமனன்னாசு, மக்கள் எல்லோரும் ஈமான் கொண்டு விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அரசனுக்கு இன்னும் கோபம் வருகிறது. மூன்று முக்கிய தலைகளை போட்டு விட்டோம், அப்பவும் அதிகமான மக்கள் இவனுடைய கதையை கேட்டு இவனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்களா, என்ன செய்வது என்று அவன் ஒரு முடிவை எடுக்கின்றான். அந்த முடிவுதான் மனிதர்கள் வாழக்கூடிய அந்த பாதைகளிலேயே மிக பிரமாண்டமான கிடங்குகள், நெருப்பு கிடங்குகளை ஏற்பாடு செய்வர். பெரும்பெரும் மடுக்கள் அல்லது கிடங்குகளை தோண்டி அதுக்குள்ளே நெருப்புகளை போட்டு மூட்டி, அந்த நெருப்பை மூட்டியதற்கு பிறகு இந்த அனைத்து மக்களையும், எவர்களெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் எல்லோரையும், ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் என்று பாராமல், பச்சிலம் குழந்தைகள் என்று கூட பாராமல், எல்லோரையும் போட்டு அதாவது அந்த நெருப்பால் அவர்களை கடுமையாக சித்திரவதை செய்யுமாறு அல்லது அவர்களை பொசுக்கி விடுமாறு அரசன் கட்டளையிடுகின்றார். ஆனால் ஒரு வேண்டுகோள், அந்த நெருப்புக்குள்ளே போடுவதற்கு முன்பு அவர்களிடத்திலே சொல்லப்படும், நீங்கள் உங்களுடைய மார்க்கத்திலிருந்து திரும்பி எங்களுடைய பழைய கொள்கைக்கு வந்து விடுங்கள், இல்லை என்று சொன்னால் அவர்களை போட்டு பொசுக்குங்கள் என்ற ஒரு விஷயம் அரசனால் சொல்லப்பட்டது. இந்த அடிப்படையிலே அதிகமான மக்கள் மறுத்து விட்டார்கள். எனவே அந்த அத்தனை மக்களையும் போட்டு அந்த நெருப்பிலே பொசுக்கினார்கள். அதிலேயே அவர்களை மூடி சித்திரவதை செய்தார்கள். நெருப்பை போட்டு அவர்களை சித்திரவதை செய்கிற போது அதனை சூழ இருந்து பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த மாதிரியான சூழலிலே ஒரு தாய் தன் பிள்ளையை கையில் எடுத்துக்கொண்டு அந்த கை குழந்தையை கையிலே, அதாவது தன் மடியிலே ஏந்தியவளாக அவள் வருகிறாள். அந்த கரத்திலே இருக்கிற குழந்தையை அதனோடு அந்த நெருப்புக்குள் பாய்வதற்கு தயங்குகிறாள். இந்த நேரத்திலே அந்த குழந்தை சொல்கிறது, யா உம்மா இஸ்பிரி ஃபஇன்னகி அலல் ஹக், என்னுடைய அருமை தாயே நீங்கள் பொறுமையாக இருங்கள், நீங்கள் இருப்பது சத்திய மார்க்கத்தில், பயப்படாமல் அதுக்குள் இந்த நெருப்புக்குள் பாய்ந்து விடுங்கள் என்ற அடிப்படையில் அந்த குழந்தை அந்த தாயை பார்த்து சொல்லுகிறது. சிறு வயதிலேயே சில குழந்தைகள் பேசியதாக இஸ்லாம் குறிப்பிடுகிறது. அந்த அடிப்படையில் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் சிறு வயதில் பேசினார்கள். அதே போன்று இந்த குழந்தையும் சிறு வயதில் பேசியதாக நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் சிறுவர்கள் பெரியவர்கள் என்று எல்லோரையுமே அவர்கள் போட்டு எரித்தார்கள். இந்த செய்தியை நீங்கள் சஹீஹ் முஸ்லிமிலே 3005 இலக்கத்தில் பார்க்கலாம். இந்த விடயங்களைத்தான் அல்லாஹு தஆலா இந்த 85 அத்தியாயத்திலே, குத்தில அஸ்ஹாபுல் உஹுதுத், கிடங்கு வாசிகள் கிடங்கிலே போட்டு மக்களை எரித்தார்களே, இவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அந்நாரி ராத்தில் வகூத், விறகுகளால் மூட்டப்பட்ட நெருப்பு அது, இருக்கும் அலேஹா பொழுத், அந்த கிடங்கிலே அந்த மக்களை போட்டு ஊட்டி இவர்கள் சூழ்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத், மூமின்களுக்கு இவர்கள் செய்த அந்த அநியாயத்துக்கு அவர்களே சாட்சியாளர்களாகவும் இருந்தார்கள். வமா நகமூ மின்ஹும் இல்லா அன் யுஃமினூ பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், கண்ணியமும் மகத்துவம் மிக்க அந்த அல்லாஹுவை ஈமான் கொண்ட ஒரே ஒரு காரணத்துக்காகவே தவிர அவர்கள் பழிவாங்கவில்லை, இந்த மாதிரி நெருப்பில் போட்டு கொசுக்கவில்லை. அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லது இலகு முல்கு சமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமிகளுடைய ஆட்சி எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அவன் எல்லா விடயங்களையும் பார்ப்பவனாக இருக்கிறான். இவர்கள் முஃமினான ஆண்களையும் பெண்களையும் துன்புறுத்துவார்களோ, அதற்காக பாவ மன்னிப்பு கோரி தௌபா செய்து மீளாமலும் இருப்பார்களாக இருந்தால், பலகும் அதாபு ஜஹன்னம், இந்த உலகத்தில முஃமின்களை இப்படி வேதனை செய்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை என்னவென்றால் நரக வேதனை. வலகும் அதாபுல் ஹரீக், அவர்களையும் அல்லாஹ் பொசுக்குவதற்கு இருக்கிறார். இந்த உலகத்திலே மூமினான ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் வயோதிகர்கள் என்ற பாரபட்சமின்றி ஈமான் கண்ட ஒரே காரணத்துக்காக வேண்டி உயிரோடு கொளுத்தி வேதனை செய்தார்களே, இவர்கள் தௌபா செய்து மீளவில்லை என்றால் இவர்கள் மரணித்ததற்கு பிறகும் இவர்களை அல்லாஹ் மிக மோசமாக நெருப்பால் தண்டிப்பார் என்று 85 அத்தியாயம் அதில் 5:10 வசனங்களில் சொல்லி காட்டுகிறார். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் பயப்படுகிறோம், அஞ்சுகிறோம், எங்களுடைய மரணத்துக்கு பிறகு எங்களை இவர்கள் எரித்து விடுவார்கள் என்று. ஆனால் அல் குர்ஆன் பேசுகிற இந்த சம்பவம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற இந்த அஸ்ஹாபுல் உக்தூத் என்கிற கிடங்கு வாசிகளுடைய சம்பவத்திலே ஈமான் கொண்ட ஒரே ஒரு காரணத்தினால் அந்த மூமின்கள் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள். மரணித்து விட்ட ஒரு குழந்தையை எரித்தார்கள் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், அதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பச்சிடம் குழந்தையை உயிரோடு வைத்துக் கொண்டு அந்த தாய் அந்த கிடங்குக்குள் பாய்வதற்கு அவளுடைய மனம் விடவில்லை. ஆனால் குழந்தை பேசியது, தாயே நீ இந்த நெருப்புக்குள் பாய்ந்து விடு, நீ பொறுமையாக இரு, நீ சத்திய மார்க்கத்தில் இருக்கிறாய் என்று தாய்க்கு அந்த பச்சிலம் குழந்தை ஆசையூட்டியது. அந்த தாய்க்கு அந்த குழந்தை ஆதரவாக பேசியது என்ற விஷயங்களை இந்த ஹதீஸ்களே நாங்கள் பார்த்தோம். எனவே சகோதரர்களே, நாங்கள் வாழுகிற போது உண்மைக்குண்மையான மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ வேண்டும். எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் நாங்கள் அல்லாஹுவை சந்திக்கிற போது உண்மையான முஸ்லிம்களாக மூமின்களாக உலகத்தில் வாழ்ந்திருந்தால் அதற்கு சுவர்க்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே வாழுகிற போது எப்படியாவது வாழ்ந்துவிட்டு மரணிக்கிற போது எங்களை சரியாக அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் குறியாக இருந்துவிடக் கூடாது. காரணம், அல்லாஹ் எங்களை எப்படித்தான் இவர்கள் நெருப்பால் பொசிக்கினாலும் சரி, அல்லது எங்களை அடக்கம் செய்யாமலே விட்டாலும் சரி, எங்களுடைய ரூஹுகள் அல்லாஹ்விடத்திலே போய் சேர்கின்றன. அல்லாஹுவை பொறுத்த மட்டும் நாங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்த நிலையில், எங்களை போன்ற ஒரு மாதிரியே இருக்கவில்லை, அப்படியான நிலையில் அல்லாஹ் எங்களை உருவாக்கி இருக்கிறவர். அவன் ஒன்றை நாடி விட்டான் என்றால் ஆகுக என்று சொன்னால் ஆகிவிடும். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ்வுக்கு எல்லாத்துக்கும் சக்தி இருக்கிறது என்றெல்லாம் அல் குர்ஆன் பேசுகிறது. எனவே எங்களை எரித்து சாம்பலாக்கினாலும் சரி, துண்டு துண்டாக ஆக்கினாலும் சரி, கபருக்குள் புதைக்காவிட்டாலும் சரி, கடலிலே தூக்கி வீசப்பட்டாலும் சரி, அல்லாஹ் எங்களை மறுமையிலே ஒன்று சேர்க்க இருக்கிறான். எங்களுக்கு கபர் வேதனை இருக்கிறது, எங்களுக்கு எல்லா வகையான விடயங்களும் அந்த விசாரணை அது இது என்று சொல்லப்படுகிற உண்மையான அவ்வளவு நடக்கத்தான் இருக்கிறது. எனவே நாம் செய்ய வேண்டியது என்ன, வாழுகிற போது உண்மையான மூமின்களாக முஸ்லிம்களாக முத்தகீன்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அதற்கான ஒரே ஒரு வழிகாட்டுதல், இன்றைக்கு உலகத்திலே மக்கள் தங்களுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு தங்களுடைய விருப்பம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுமாறு சொன்னார்களோ அந்த அடிப்படையில் வாழ வேண்டும். அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் இருந்தது போன்று முஸ்லிம்கள் ஒரு தலைமைத்துவத்தில் கட்டுப்பட்டவர்களாக, ஒரு ஜமாஅத் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அமைப்பாக, அல் குர்ஆன் சுன்னாவை மட்டும் பின்பற்றியவர்களாக, முழுமையான ஃபர்தாவை பேணியவர்களாக, அதே போன்று தொழுகையை அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டியதன் பிரகாரம் தொழக்கூடியவர்களாக, கலிமாவை பைஅத்தின் மூலம் நடைமுறைப்படுத்துகிறவர்களாக, ஆண்கள் தாடிகளை முழுமையாக வளர்த்து மீசைகளை கத்தரித்து கரணைக்கு மேலால் உடுத்து பெரும் பாவங்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட பாவங்கள் என்று விடுபட்டு இப்படி நாங்கள் வாழ வேண்டும் சகோதரர்களே. இல்லாமல் எல்லா வகையான பாவங்களையும் நாங்கள் செய்து கொண்டிருப்போமாக இருந்தால் இந்த உலகத்திலே பாவங்கள் அதிகரிக்கிற போது அல்லாஹுடைய அழாபுகளும் அதிகரித்துவிடும் என்ற விஷயங்கள் உறுதியாகிவிடும். எனவே இந்த விஷயங்களை கருத்திலே கொண்டு நாம் ஒவ்வொருவர்களும் வாழுகின்ற போது சரியான இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி உண்மையான மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்து அந்த அடிப்படையிலேயே அல்லாஹுவை சந்திப்பதற்கு அனைவர்களும் உறுதி பூர்வமாக, அதற்காக வல்லவன் அல்லாஹ் நம்மள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.